ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இடறினார் கூற்றை பொடி செய்தார் மதிலை, இவை சொல்லி உலகெழுந்து ஏத்த கடறினாராவர் காற்றுளாராவர் காதலித்துறைதரு கோயில் கொடிரனார் யாதும் குறைவிலார்த்தாம் போய் கோவணம் கொண்டு கூத்தாடும் படிரனார் போலும் பந்தனை நல்லூர் நின்றயம் பசுபதி யாரே கல்லிசை பூண கலை ஒளி ஓவா கழுமல முதுபதி தன்னில் நல்லிசையாளன் புல்லிசை கேளா நற்றமுழுஞான சம்பந்தன் பல்லிசை பகுவாய் படுதலை ஏந்தி நேவிய பந்தனை நல்லூர் சொல்லிய பாடல் பத்தும் வல்லவர் மேல் தொல்வினை சூழகிலாவே ஏ
சோழ வடநாட்டின் காவிரி வடகரை தலங்களுள் 35வது தலமாக விளங்குவது திருப்பந்தனை நல்லூர் எனப்படுவது. இந்த ஆலயம் பசுபதீச்சரம் என்று வழங்கப்படுகின்றது. இதற்கு தென் கையிலை, கோவூர், கொன்றைவனம், பானுபுரம், விஷ்ணுபுரம், இந்திரபுரி, கண்வாசிரமம், வாலிநகர், அன்னமிடும் மெய்ப்பேரூர், கந்துகபுரி, ஆவூர் ஆகிய பெயர்களும் உண்டு. இறைவனுடைய திருப்பெயர் பசுபதீஸ்வரர் என்பது கரூர் ஆநிலையிலும் திருக்கொண்டீஸ்வரத்திலும் ஆவூரிலும் இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் என்று திருப்பெயர் வழங்கப்படுகின்றது. உயிர்களெல்லாம் பசுக்கள், இறைவன் ஒருவனே அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து அண்டங்களுக்கும் பதியாவதால் பசுபதி என்ற பெயர் மிகவும் பொருத்தமான பெயராக இறைவனுக்கு இங்கு அமைகிறது. அம்பிகை வேணுபூஜாம்பிகை என்றும் காம்பன தோழி என்றும் வழங்கப்படுகின்றாள். இந்த தரத்து இறைவன் மீது அப்பர் பெருமான் அருளிய திருத்தாண்ட திருப்பதிகத்தில் காம்பே தோழி பற்றாரும் பாகத்தார் என்று இந்த அம்பிகையினுடைய பெயரை எடுத்தாண்டிருக்கின்றார். தல விருட்சமாக சரக்கொன்றை மரம் அமைந்திருக்கிறது. சூரிய தீர்த்தம் கோயிலுக்கு எதிரில் அமைந்திருக்கிறது. இத்தலத்து இறைவன் மீது திரியாதமந்த பெருமான் அருளிய ஒரு திருப்பதிகமும் திருநாவுக்கர் சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஒன்றும் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கியது. சூரிய புஷ்கரணி தீர்த்தம் என்பது சன்னிதியில் அமைந்திருக்கிறது. ஏழு நிலை கோபுரம் நுழைவாயிலில் இருப்பதை காண்கிறோம். கோயிலுடைய முகப்பில் மிகப்பெரிய ஒரு மகாமண்டபம் திகழ்கின்றது. அம்பிகை வடக்கு நோக்கி இருந்து இறைவனை மனம் புரிந்து கொள்வதற்காக தவம் செய்தபடியால் அம்பிகையினுடைய சன்னதி வடக்கு நோக்கியவாறு இருக்கிறது. மண்டபத்தின் வடபுறம் நடராஜ பெருமானுடைய சபை அமைந்திருக்கிறது. கொடி மரம் பலிபீடம் ஆகியவற்றை தாண்டி நாம் இரட்டை கோபுரம், அதாவது இரண்டாவது கட்டை கோபுரம் என்று கூறுவார்கள். அந்த கோயில் வாயிலில் தல திருப்பதிகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை தரிசித்துவிட்டு உள்ளே நுழைகின்றோம். உள்ளே இவ்வாறு சென்றவுடன் நமக்கு கண்ணில் தெரிவது கல்யாண மண்டபம் என்ற அழகிய மண்டபம். அதில் இறைவன் கல்யாண சுந்தரமூர்த்தியாக அற்புத காட்சி வழங்குவதை தரிசிக்கின்றோம். உள்பிரகாரத்தை வலம் வருகின்றோம். அதில் 63 திருமேனிகளையும் சரவிநாயகருடைய சன்னதியையும் கர்ப்பகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியையும் சட்டைநாத பெருமானையும் மேற்கு பிரகாரத்தில் நவலிங்கங்களையும் முருகப்பெருமானையும் கஜலட்சுமியையும் அன்னபூர்ணி சரஸ்வதி ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கின்றோம். வடக்கு பிரகாரத்தில் சரக்கொன்றை மரத்தை தரிசித்துவிட்டு துர்காம்பிகையையும் சண்டேச பெருமானையும் தரிசித்துவிட்டு கிழக்கில் உள்ள தர ஐதிக சிற்பங்களையும் காண்கின்றோம். நவகிரகங்கள் எல்லாம் இங்கு வக்கமின்றி வரிசையாக இருக்கின்றன. இவ்வாறு நாம் வலம் வந்து அர்த்த மண்டபத்தை கடந்து இறைவனை மனமுருகி தரிசிக்கின்றோம். அப்பர் பெருமான் இந்த தலத்தின் மீது அவருடைய திருத்தாண்டம் ஒரு பாடல் இங்கு நாம் நினைவு கூறத்தக்கது. இறைவனை ஏற்றில், அதாவது ரிஷபத்தில் ஏறி வருபவன் என்பதால் ஏற்றம் என்றும் ஏற்றார் என்றும் குறிப்பிடுவது வழக்கம். இங்கு அந்த பைங்கண்ணை உடைய அந்த விடையின் மீது ஏறி வருபவன் பலி ஏற்கின்றான் பிக்ஷாரணமூர்த்தியாக. அப்படிப்பட்ட பசுபதி பெருமான் இந்த பந்தநிலூரனாக வீற்றிருக்கின்றான் என்று பாடல்தோறும் பைங்கண் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூராரே என்று மகோடம் அமைத்து அழகுற பாடுகின்றார் திருநாகர சுவாமிகள். அந்த பதிகத்தில் ஒரு பாடலில் இந்த ஏற்றார் என்பதை விடைக்காக மாத்திரம் நிறுத்திவிடாமல் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டானோ அவற்றையெல்லாம் தொகுத்து வழங்குவது மிகவும் நாம் அனுபவித்து அதன் அழகை உணர்ந்து அதில் லயப்படும்படியாக அமைந்திருக்கின்றது. நீர் உலம் சடைமுடி மேல் திங்கள் ஏற்றார் நெருப்பு ஏற்றார் அங்கையில் நிறையும் ஏற்றார் ஊர் எல்லாம் பலியேற்றார் அரவம் ஏற்றார் ஒலி கடல் வாய் நஞ்சம் மிடற்று ஏற்றார் வாருலா முலைமடவாள் பாகம் ஏற்றார் மழு ஏற்றார் மான்மறிவோர் கையில் ஏற்றார் பாருலாம் புகழ் ஏற்றார் பைங்கள் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூரே தனது சடைமுடியின் மீது சந்திரனை ஏற்றுக்கொண்டான். அங்கையில் நெருப்பை ஏற்றுக்கொண்டான். கையால் ஊரெல்லாம் பலியேற்று அந்த நிறையும் கொண்டான். பன்னகத்தை ஆபரணமாக ஏற்றுக்கொண்டான். கடலில் எழுந்த விஷத்தை தனது கழுத்தில் ஏற்றுக்கொண்டான். அம்பிகையை பாகமாக ஏற்றுக்கொண்டான். மழுவை ஏற்றுக்கொண்டான். மானை மற்றொரு கையில் ஏந்திக் கொண்டான். உலகங்களெல்லாம் புகும்படியாக அப்புகழ்களெல்லாம் ஏற்றுக்கொண்டான். பைங்கண் ஏற்றில் ஏறி வழங்குகின்றான். அப்படிப்பட்ட பலியேற்ற பரமன் இந்த பன்னணி நல்லூரில் நமக்கு அருட்காட்சி வழங்குவதை இந்த பாடல் நயமாக நமக்கு விளக்குகின்றது. இந்த தலத்தில் புராண வரலாறுகள் பல உண்டு. அவற்றுள் முக்கியமானதாக அம்பிகை ஒரு சமயம் பந்தாட விரும்பி பரமனை வேண்டியதாகவும், நான்கு வேதங்களையும் இறைவன் பந்துகளாக ஆக்கி விளையாட கொடுத்தருளினான் என்றும், தோழிகளோடு அம்பிகை விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது இதற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று சூரியன் அஸ்தமனமாகாமல் நீடித்து இருந்தான். அதனால் பொழுது நீடிக்கலாயிற்று. இந்த உலக இயக்கத்திற்கு இந்த ஏற்பட்ட ஒரு தடையை நாரதரும் பிறரும் இறைவனிடம் தெரிவிக்க, அப்பொழுதும் அம்பிகை அதை கவனியாமல் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது இறைவன் தனது காலால் அந்த பந்தை ஏற்றி மண்ணுலகுக்கு அனுப்பும்படியாக செய்தார். பந்தை காணாத அம்பிகையார் நடந்தன எல்லாவற்றையும் அறிந்து தனது பிழைக்கு மிகவும் வருந்தினாள். இறைவனது ஆணைப்படி உமாதேவியார் பசு ஊரு கொண்டு வரும்படியாக ஆயிற்று. தனது தமையனாகிய கேசவமூர்த்தி மாட்டு இடையனாக பின்தொடரும்படியாக மண்ணுலகில் வந்து சேர்ந்தாள். பந்து வந்து அணைந்த கொன்றைக்காட்டில் சரக்கொன்றை மர நிழலில் சுயம்புலிங்கமாக இருந்த புற்றின் மீது யாரும் அறியாமல் பாலை சுரிந்து வழிபட்டு வந்தாள். தனது பூஜைக்கு பசு பால் கொடாத நிலையில் அங்கிருந்த கண்வ ரிஷி தனது ஆசிரம நிழலில் நண்டி வாழக்கூடிய இந்த மாட்டு இடையனாகிய கேசவனை கேட்டார். கேசவனும் பிறகு அந்த பசுவை கவனிக்கிறானான். ஒரு நாள் கொன்றைக்காட்டிலே சுயம்புலிங்கத்தில் இந்த பாலை சுரியும் காட்சியை கண்டவுடன் கேசவன் அந்த பசுவை கோலால் அடிக்க அதுவும் புற்றை மிதித்துவிடுது. புற்றை மிதித்தவாறு அம்பிகை தன் உருவை காட்டினாள். மாட்டு இடையனாக வந்த பெருமானும் தனது உருவம் நீங்கி ஆதிகேசவனாக ஆகி அங்கு கோயில் கொண்டார். ஆகவே இந்த பசுவின் குழம்பு அந்த புற்றின் முடியில் பட்டபடியால் இறைவன் மீது குழம்படி சுவடு தெரியும்படியாக அமைந்துவிட்டது. பிறகு அந்த இறைவனை பிழை பொறுத்து அருளும்படியாக தனது தபத்தை துவங்கினாள் அம்பிகை. வடக்கு நோக்கி அமர்ந்து கைலாயநாதனை தவம் செய்தாள். இறைவனும் மிகவும் மகிழ்ந்து அவளை ஏற்றுக்கொண்டார். கண்வரிஷியும் ஏனையோரும் தரிசிக்கும்படியாக அம்பிகையை திருமணம் செய்து கொண்டு பசுபதி என்ற திருநாமத்தோடு இறைவன் இந்த தலத்தில் எழுந்திருக்கின்றார். இந்த இறைவனை ஆதிகேசவ பெருமாளும் கண்வரிஷியும் வாலியும் இந்திரனும் பிரம்மனும் சூரியனும் பூஜித்து பெயர் பெற்றுள்ளார்கள். காம்பீரி நாட்டு அரசின் பூபதி சூடாமணியினுடைய மைந்தன் பிறவிக்குடனாக இருந்தான். அவன் இந்த தலத்துக்கு வந்து மண்ணி நதியில் நீராடி இறைவனையும் இறைவியையும் தரிசிக்கும்படியாக வந்தான். அப்பொழுது அவனுக்கு அந்த கண்பார்வை மீண்டும் கிடைத்தது. தனது மகனுக்கு பசுபதி என்றே பெயரிட்டான். பிறகு மணிமுடியை கண்வரால் சுட்டப்பெற்று தனது தேசத்துக்கு திரும்பி வந்தான் என்று இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இதேபோல சையகிரி நாட்டின் அன்னபுரத்து மிருத்யுஞ்சயன் என்ற மறையவன் பசுவை கொன்ற பாவத்தால் குஷ்டரோகம் அடைந்தான். பிறகு இங்கு வந்து அந்த நோய் நீங்க பெற்று நல்கதி பெற்றான். காம்போஜ மன்னன் காந்தன் என்பவனும் ஆலயத்துக்கு எதிரில் உள்ள சூரிய புஷ்கரணியில் நீராடி ஒரு மண்டலம் இங்கு தங்கி இறைவனை பூஜித்து தனது நோய் நீங்கும்படியான பேறு பெற்றான். வித்யாவதி என்பவள் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி இறைவனை வழிபட்டு பாவங்கள் எல்லாம் நீங்க பெற்று பேரின்பம் பெற்றாள். துணு தேச மன்னனாகிய வீர துரந்தரன் என்பவனும் இந்த தலத்தில் வந்து வழிபட்டு மக்கட்பெயரை பெற்றான். காம்பீரி அரசன் இந்த கோயிலை கட்டினான். பிறகு கோயிலை பெரிதாக ஆக்கி கருங்கல் திருப்பணிகள் பல செய்துவிட்டு கோபுரம் அகழி மாளிகைகள் ஆகியவற்றையும் எடுத்தான். இவ்வாறு பல திருப்பணிகளை செய்த போதிலும் பிற்காலத்தில் சோழர்கள் இந்த ஆலயத்திற்கு பல திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள கல்வெட்டுகள் மூலமாக நாம் அறிகின்றோம். திரிபுவன சக்கரவர்த்திகள் ராஜராஜ தேவர் காலத்து கல்வெட்டில் விக்ரம சோழீஸ்வரம் உடையாரையும் குலோத்துங்கு சோழீஸ்வரமுடையாரையும் எந்திரொழிக்க பெற்றதாக கல்வெட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன. இவற்றை முதல் பிரகாரத்தில் கொன்றை மரத்து அடியிலும் இரண்டாம் பிரகாரத்தில் இரண்டாவது கோபுரத்தின் தென்பால் உள்ள ஒரு செங்கல் கோயிலிலும் காண்கின்றோம். ராஜராஜனுடைய கல்வெட்டில் இந்த ஊர் பந்தனை நல்லூர் என்றே குறிப்பிடுகின்றது. வடகரை விருதாஜ பயங்கரவள நாட்டு விளத்தூர் நாட்டு பந்தனை நல்லூர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு சோழ மன்னர்களான முதலாம் ராஜராஜன் விக்ரம சோழன், இரண்டாம் ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், மூன்றாம் ராஜராஜன் ஆகியோரது காலங்களிலும் விஜயநகர அரசர்களுடைய காலங்களிலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை நாம் இங்கு காண்கின்றோம். இறைவன் பசுபதி தேவர் என்றும் பசுபதீஸ்வரர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளார். இதில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி நாம் அறிகின்றோம். இந்த ஊர் பசுபதீஸ்வரருக்கு திருவாபரணம் செய்வதற்காக ஒரு பொன்னை கொடுத்து அப்பணியை செய்யுமாறிய பணித்த பொழுது இக்கோயிலை சேர்ந்தோர் சிலர் தமக்குள் அதை கூறிட்டு கொண்ட குற்றத்திற்காக இவர்கள் இந்த கோயிலுக்குள் புகுதல் கூடாது என்று தண்டிக்கப்பட்டார்கள். அந்த குற்றத்திற்காக 180 காசை கோயில் திருப்பணிக்காக தர வேண்டும் என்றும் அரசன் ஆணையிட்டுள்ளான். இவ்வாறு ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. மேலும் கோவிலை திருப்பணி செய்யும் பொழுது அதில் தமது முன்னோர்கள் காலத்தில் இருந்த கல்வெட்டுக்களை மாற்றும்படியாக ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தால் புது கல்லில் அந்த கல்வெட்டை மீண்டும் எழுதினார்கள். பழங்கல்வெட்டில் கண்டபடி என்று முதலில் எழுதி அதன் கீழ் சுஸ்தி ஸ்ரீ கோராஜ கேசரி வர்மருக்கு ஆண்டு இத்தனையாவது பதினெண்ணூர் பசுபதி தேவருக்கு என்று எழுதுவது ஒரு வழக்கமாக அந்த கல்வெட்டு மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. ஆகவே நாம் ஆலயத்தை திருப்பணி செய்யும் பொழுது கல்வெட்டுகள் சேர்ந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை இந்த கல்வெட்டு மூலம் நாம் அறிகின்றோம். நமது முன்னோர்கள் அதில் எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள் என்பதையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறு பல பெருமைகளை உடையது இந்த பந்தனிநல்லூர் பசுபதீச்சுரம் என்ற இந்த சிறப்பான ஒரு தலம். இந்த தலத்தை நாம் நேரில் சென்று கைலாயநாதனையே காணலாமே என்று க்ஷேத்திர கோவிலும் குறிப்பிடும்படியாக அமைந்த ஒரு தலத்தை நாம் இங்கு நேரில் கண்டு அந்த கைலை பெருமானுடைய திருவுருளை நாம் பெறுவோம். இந்த தலத்திற்கு சுந்தரமூர் சுவாமிகள் அதிகம் தனியே இல்லாமல் இருந்த பொழுதிலும் அருகிலுள்ள தலங்களை அவர் தரிசித்திருப்பதால் பந்தனூருக்கும் வந்து தரிசித்திருக்கக்கூடும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக நாம் கருத வேண்டும். இவ்வாறு தேவார ஆசிரியர்களால் வழங்கப்பட்ட இந்த திருப்பந்தனூர் பசுபதி சிரத்தை அடியார்கள் அனைவரும் நேரில் சென்று வணங்கி காம்பன தோழி அம்பிகையினுடைய பங்கனாக விளங்கக்கூடிய பசுபதீச்சுவர பெருமானுடைய திருவுருளை பெறுவார்களாக. திருச்சிட்டம்பலம்.